சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 15 அத்தியாயம் நாத சொர்க்கம். தானாகவே வளைவில் வந்து தம்மிடம் சிறைப்பட்டு தமது பெண்ணின் அறைக்கு பக்கத்து அறையில் தங்கி தமது வீட்டு மருமக பிள்ளை போல சொந்தம் கொண்டாடிய கடல்வேந்தனை மீண்டும் தப்பவிட்டால் தமது பெயருக்கு பெரும் ஆசை ஏற்படும் என்பதை உணர்ந்த அமைச்சர் அழும்பில்வேள் அவனை நிரந்தரமாக சிறையில் அடைத்துவிட பயங்கரமான ஒரு திட்டத்தை தமது மனத்தில் சிருஷ்டித்துக் கொண்டார். முதல் நாள் ஏதும் நடக்காதது போலும் அவன் இஷ்டத்திற்கு தாம் இணங்குவது போலும் நடித்து, மூன்றாவது நாள் இரவில் அவனை கட்டி போட்டு பொழுது விடுவதற்குள் தலைநகரான வஞ்சிமா நகருக்கு அனுப்பிவிட்டால் கடல்வேந்தன் அத்தியாயம் முடிந்துவிடும் என்று திட்டமிட்டார் அமைச்சர் அழும்பில்வேள். ஒருமுறை அவன் வஞ்சிமா நகர் சிறையில் சிக்கிக் கொண்டால் படைப்புக் கடவுளான பிரம்மன் கூட அவனை மீட்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அமைச்சர் அன்று காலையில் அவன் நீராடியதிலிருந்து அவனுக்கு சகல உபச்சாரங்களையும் செய்ய முற்பட்டார். ஆனால் தான் உபசரிக்க உபசரிக்க கடல்வேந்தன் அடித்து அமர்க்களம் பொறுக்க முடியாதிருந்ததையும் கண்டு சில சமயங்களில் அமைச்சர் உக்கிரமூர்த்தியானாலும் ஏதும் செய்ய வகையின்றி தம்மை அடக்கிக் கொண்டார். நிலக்கள்ளி அவனது அறையிலேயே அவனுக்கு சிற்றுண்டி பரிமாற திரும்பியதும்,
"அம்மா, கடல்வேந்தன் எப்படி இருக்கின்றார்?" என்று விசாரித்தார் அமைச்சர்.
"அவருக்கு என்ன, மருமக பிள்ளை மாதிரி அட்டகாசமாக இருக்கின்றார்" என்று நிலக்கள்ளி.
"அப்பா, நான் மறந்துவிட்டேன். நல்லதாக 2 இளநீர் கொண்டு வர சொல்லுங்கள்" என்று கேட்டாள்.
அமைச்சர் முகத்தில் வியப்பை காட்டி, "இளநீரா? இத்தனை காலையில் எதற்கு?" என்று விசாரித்தார்.
"அவர் காலை சிற்றுண்டிக்கு பிறகு இளநீர் தான் சாப்பிடுவது வழக்கம்" என்றாள் நிலக்கள்ளி.
"அவர் உணவு முறைகள் கூட உனக்கு பழக்கம் போலிருக்கிறது" என்று கேட்ட அமைச்சர் முகத்தில் சிறிது சினத்தை தோற்றுவித்துக் கொண்டார்.
"என்ன இப்படி கேட்கின்றீர்கள்? அவர் தேவைகள் முழுவதும் எனக்கு தெரியும்"
என்று சொன்னாள் நிலக்கள்ளி. இதை சொன்னபோது அவள் குரலில் மென்மை இருந்தது. அதை கவனித்த அழும்பில்வேளின் சினம் உள்ளூர் அதிகப்பட்டாலும் அதை வெளியே காட்டவில்லை. அவர் "ஓ" என்று மட்டும் பதில் சொன்னார். தந்தை மனத்தில் ஏதோ விகல்ப எண்ணங்கள் ஓடுவதை நிலக்கள்ளி புரிந்து கொண்டதால்,
"என்ன ஓஹோ?" என்று கேட்டாள்.
"நமது சிறை பறவையின் தேவைகள் எல்லாம் உனக்கு தெரியும்" என்று முனகினார் அழும்பில்வேள்.
"ஆம்" என்றாள் நிலக்கள்ளி. திடமாக தந்தையை நோக்கவும் செய்தாள்.
அவள் கண்களை சந்திக்க அஞ்சிய அமைச்சர், "அவர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் முயலுவாய் போலிருக்கிறது" என்று வினவினார்.
"அதை விட பாக்கியம் என்ன இருக்கிறது எனக்கு?"
என்று நிமிர்ந்து நின்று பதில் சொன்னாள் நிலக்கள்ளி. ஆனால் மகளை நிமிர்ந்து பார்க்க முடியாத அழும்பில்வேள்,
"இல்லை இல்லை, இது விசேஷமான பாக்கியம்" என்றார்.
அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தமது அறையை நோக்கி நடந்துவிட்டார். நிலக்கள்ளி அவர் போவதை பார்த்து பொன்முறுவல் செய்து,
"பாவம் தந்தை, எதை எதையோ கற்பனை செய்கின்றார். வீண் கற்பனை தோல்விக்கு அஸ்திவாரம்"
என்று கூறிவிட்டு கடல்வேந்தனுக்கு உணவு தட்டோடு உள் அறைகளை நோக்கி சென்றாள். சிறிது நேரத்துக்கு எல்லாம் உள் அறையிலிருந்து கொடுவாளோடு வெளியே வந்த ஒரு பணிமகன் வேகமாக படிகளில் இறங்கிச் செல்ல முயன்றான்.
"டேய்!"
என்று அதட்டி அவனை தடுத்த அமைச்சர்,
"எங்கு போகிறாய்?"
என்று வினவினார்.
"தோப்பிற்கு போகின்றேன்"
என்றான் பணிமகன்.
"கையில் கொடுவாள் எதற்கு?"
என்று கேட்டார் அமைச்சர்.
"இளநீர் சீவ"
என்றான் பணிமகன்.
"இளநீர் சீவவா?"
அமைச்சர் குரலில் சீற்றம் இருந்தது.
"ஆம்." "யாருக்கு இளநீர்?"
"கடல்வேந்தருக்கு."
"கடல்வேந்தருக்கா? மரியாதை பலமாக இருக்கிறது."
"மரியாதையாக நடக்க வேண்டும் என்பது உத்தரவு."
"யார் உத்தரவு?"
"நிலக்கள்ளியார் உத்தரவு"
என்ற பணிமகன் அமைச்சருக்கு தலைமணங்கிவிட்டு படிகளில் இறங்கி சென்றார். அமைச்சருக்கு இந்த தடபுடல் அடியோடு பிடிக்காததால் தமது அறைக்கு சென்று உட்கார்ந்து சிந்திக்கலானார். அவர் சிந்தனை தொடங்கிய சில நிமிடங்களுக்கு எல்லாம் திறந்த அவர் அறைக்கதவின் மூலம் சீவிய 2 இளநீர்களை கையில் தாங்கி பணிமகன் செல்வதை கண்டார் அமைச்சர். அடுத்து தமது மகள் பெரிய வெள்ளிக்கிண்ணம் ஒன்றோடு கடல்வேந்தன் அறையை நோக்கி நடப்பதைக் கண்டு அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் இளநீர் இருப்பதை புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் புரிந்து கொண்டது, தாம் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் கடல்வேந்தனுக்கு உபச்சாரம் தடபுடலாய் இருக்கும் என்பதை அமைச்சர் சந்தேகமற புரிந்து கொண்டதால் அதிகமாய் தமது வெறுப்பை வெளிக்காட்டவில்லை. அன்று நடுப்பகல் உணவும் கடல்வேந்தனுக்கு அவனது அறையிலேயே படைக்கப்பட்டது. அந்த உணவை தாங்கிய 2 பணிமக்கள் பின்தொடர நிலக்கள்ளி முன் சென்றதை கண்டார் அமைச்சர். கடல்வேந்தன் உணவையும் அந்த அறையிலேயே உண்டான். நிலக்கள்ளியே பரிமாறினாள். அமைச்சரின் அமைதி பறந்தது. மகளை அழைத்து,
"நிலக்கள்ளி, அவருக்கு நீ உணவு பரிமாறினாயா?"
என்று வினவினார்.
"ஆம்" என்றாள் நிலக்கள்ளி.
"அவர் நம்மோடு நமது உணவு அறையில் சாப்பிட மாட்டாரோ?"
இகழ்ச்சியாக கேட்டார் அமைச்சர்.
"மாட்டார்,"
திட்டமாக பதில் சொன்னாள் நிலக்கள்ளி.
"ஏன்?"
"அவர் சொன்ன வார்த்தையை மீறாதவர்."
"என்ன சொல்லிவிட்டார்?"
"எதை மீறவில்லை?"
"2 நாட்கள் உங்களிடம் சிறையிருப்பதாக சொல்லியிருக்கிறார்." ஆகையால் அவசியமானாலன்றி இருக்கும் அருகே விட்டு நகரமாட்டார்.
இந்த விந்தையை கேட்ட அமைச்சருக்கு சிரிப்பதா அழுவதா என்று விளங்கவில்லை.
நிலக்கள்ளி
என்று உஷ்ணமாக அழைத்தார்.
என்ன தந்தையே என்று சர்வசாதாரணமாக கேட்டாள் அவள்.
நீயும் அந்த கொள்ளைக்காரனும் என்ன என்னவென்று நினைக்கின்றீர்கள்?
அமைச்சர் குரலில் சீற்றம் அதிகப்பட்டது.
என்ன நினைக்கின்றோம்? முட்டாள் என்று நினைக்கின்றீர்களா?
அப்படி ஒன்றுமில்லை.
என்ன ஒன்றுமில்லை? அவன் இங்கு சிறை இருப்பதாக பேர். ஆனால் என் மகள் அவனுக்கு உணவு பரிமாறுகிறாள், இளநீர் வெட்டி கொடுக்கின்றாள்.
அதனால் என்ன?
பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்?
ஏதும் நினைக்க மாட்டார்கள். வீணாக மனத்தை அலட்டிக் கொள்ளாதீர்கள்.
இதை சொன்ன நிலக்கள்ளி தனது அறையை நோக்கி நடந்தாள். இருக்கட்டும், உங்கள் கொம்மாளத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன்
என்று கருவிக்கொண்டார் அமைச்சர். அன்று பகல் முழுவதும் கடல்வேந்தனுக்கு நிலக்கள்ளி மட்டும் என்று காவலர் அனைவருமே வேண்டிய உபச்சாரம் செய்தார்கள். அன்று மாலை நெருங்கியதும் அமைச்சர் தமது மாளிகையை விட்டு கிளம்பி இரண்டு மாளிகைகள் தள்ளியிருந்த சஞ்சயன் வீட்டுக்கு சென்றார். அங்கு சஞ்சயனோடு கடல்வேந்தனை ஒரு வழியாக ஒடுக்குவதை பற்றிய ஆலோசனை செய்தார்.
சஞ்சயா, இப்பொழுது அந்த கொள்ளைக்காரன் நம்மிடம் அகப்பட்டுக் கொண்டிருப்பதால்
என்று தொடங்கியவரை இடைமறித்த சஞ்சயன்,
அமைச்சரே, எனக்கு ஒன்று விளங்கவில்லை என்றான்.
என்ன சஞ்சயா
என்று வினவினார் அமைச்சர். சஞ்சயன் சிறிது சிந்தித்துவிட்டு,
கடல்வேந்தன் நம்மிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றாடா அல்லது நாம் அவனிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா என்று வினவினான்.
எதுவும் நமது சாமர்த்தியத்தை பொறுத்தது என்றார் அமைச்சர்.
நமக்கு சாமர்த்தியம் இருக்கிறதா என்று சஞ்சயன் வினவினான்.
இல்லாமல் அவனை பிடித்திருக்கிறோம் என்று அமைச்சர் கேட்டார்.
நாம் பிடிக்கவில்லை, அவனாக வந்தான் உமது மாளிகைக்கு. அது மட்டுமல்ல, அங்கு அவனுக்கு ராஜோபசாரம் நடக்கிறதாக கேள்வி
என்று சஞ்சயன் தனது அதிருப்தியை காட்டினான். அமைச்சர் சங்கடத்தால் தமது ஆசனத்தில் சிறிது அசைந்தார்.
சஞ்சயா, கடல்வேந்தனை உண்மையாக பிடிக்க ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார்.
என்ன ஏற்பாடு அமைச்சரே என்று வினவினான் சஞ்சயன்.
அமைச்சர் மெல்ல தொண்டையை கணைத்துக் கொண்டார்.
சஞ்சயா, இப்பொழுது கடல்வேந்தன் என் மாளிகை அறையில் தான் இருக்கின்றார். அவனை காவல் செய்ய இரு காவலர்களை நியமித்திருக்கின்றேன். இன்று அவனை பற்றி கவலை இல்லை. நாளை இரவுக்கு மேல் அவன் சிறையிருக்க மாட்டானாம். நாளைக்கு மறுநாள் விடியற் காலையில் புறப்பட்டு போய்விடுவானாம். ஆகையால் நாளை இரவில் அவனை கட்டி வஞ்சிக்கு அனுப்பிவிட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கு உனது உதவி தேவை என்று கூறினார்.
உத்தரவிடுங்கள்.
இந்த கடல்வேந்தன் சரியாக உறங்குவது கிடையாது என்று கேள்வி. சிறிது சத்தம் இருந்தாலும் விழித்துக் கொள்வானாம்.
அப்படித்தான் கேள்வி.
ஆகையால் அவனை நன்றாக உறங்க செய்ய வேண்டும்.
அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
நாளை இரவு நீ எனது மாளிகைக்கு வா. அவனோடு நாம் மது அருந்துவோம். அவன் மதுவில் மருந்து கலந்திருக்கும். அதை குடித்தால் அவன் இரவு முழுவதும் மயக்கத்தில் இருப்பார். பிடிப்பது சுலபம்.
இதை சொன்ன அமைச்சர் சஞ்சயனை உற்று நோக்கினார். அமைச்சரின் யோசனை சஞ்சயனுக்கு பிடிக்கவில்லை.
இது ஆபத்து அமைச்சரே, வேந்தனுக்கு ஏதாவது துளி சந்தேகம் ஏற்பட்டாலும் நாம் ஒழிந்தோம்
என்று சஞ்சயன் கூறினான் அச்சத்தோடு.
மதுவை கொடுக்க நான் இருக்கின்றேன் அல்லது எனது மகளின் கையால் கொடுக்க செய்கின்றேன்
என்று தைரியம் மூட்டினார் அமைச்சர். சஞ்சயன் வேண்டா விருப்பாக ஒப்புக்கொண்டான். அன்று முழுவதும் மிக உற்சாகத்தில் கழித்தார். அழும்பில் வேள் கடல்வேந்தனுக்கு தாமே வேண்டிய உபசாரங்களை செய்தார். அடிக்கடி அவன் அறையில் உட்கார்ந்து கொண்டு கடல் கொள்ளைகளை பற்றிய விவரங்களை கேட்டார். அவன் விவரித்த விஷயங்களை கேட்டு மெய் சிலிர்த்தார். மெல்ல மெல்ல மறுநாள் இரவும் வந்தது. சஞ்சயனும் வந்து சேர்ந்தான். இருவரும் சேர்ந்தே கடல்வேந்தனை அவனது அறையில் சந்தித்தார்கள். இரவு சிறிது ஏறியதும்
உணவருந்துவோமா
என்று அமைச்சர் விசாரித்தார். கடல்வேந்தன் புன்னகை செய்தான். நிலக்கள்ளியை நோக்கி,
நிலக்கள்ளி, உன்னிடம் என்ன யாழ் இருக்கிறது என்று கேட்டான்.
சகோட யாழ் என்றால் நிலக்கள்ளி.
அதை எடுத்து வா
என்று சொன்ன கடல்வேந்தன் அவள் எடுத்து வந்ததும் கட்டிலில் அமர்ந்த வண்ணமே சுருதி கூட்டினான். பிறகு நிலக்கள்ளியை நோக்கி,
பாடு நிலக்கள்ளி, நான் வாசிக்கின்றேன் என்றான் கடல்வேந்தன்.
எதை பாடட்டும் என்றால் நிலக்கள்ளி.
கடல் பாட்டு என்றான் கடல்வேந்தன். இப்பொழுது எதற்கு பாட்டும் கூத்தும்? முதலில் உணவருந்துவோம்
என்றார் அமைச்சர். கடல்வேந்தன் சொன்னான்,
செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்று.
பிறகு சிறிதும் தாமதிக்காமல் கடல் பாட்டை யாழில் தொடங்கினான். நரம்புகளை மீட்டி யாழின் சுருதியோடு கலந்தது நிலக்கள்ளியின் இனிமை குரல். நாத சொர்க்கம் ஒன்று அந்த அறையில் சிருஷ்டிக்கப்பட்டது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.